நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையில் இனவாத செயல்பாடுகளில் ஈடுபடும் அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு கூறியுள்ளது தொடர்பில் அமைச்சர் மனோ கணேசனுடன் ஒரு பேட்டி.
எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, சிங்கள இனவாதம், தமிழ் இனவாதம், முஸ்லீம் இனவாதம் அல்லது இந்த அடிப்படைவாதம் இருந்தாலும் கூட, எதையுமே தேசிய நலன் கருதி, தேசிய ஐக்கியம் கருதி, நல்லிணக்கம் கருதி நாங்கள் நிச்சயமாக தடை செய்வது தயங்க மாட்டோம்.
காணாமல் போனோர் தொடர்பிலான அறிக்கையை பன்னாட்டு தூதர்களிடம் கையளித்துள்ள மனித உரிமைகள் அமைப்பு தெரிவிக்கும் கருத்துக்கள்.
காணாமல் போனவர்கள் தொடர்பில் பல விசாரணை நடந்திருக்கின்றன. அவைகளில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் காணப்படவில்லை. காணாமல் போனவர்களில் ஒருவருடைய தகவல் ஆகுவது பெறப்பட்டிருக்கவில்லை. அதில் ஒருவர் கூட அடையாளம் காணப்பட்டு தண்டிக்கப்படவில்லை.
பல நாடுகளிலிருந்து ஐரோப்பாவுக்கு குடியேற உள்ளவர்களை ஐரோப்பாவில் உள்ள கத்தோலிக்கர்கள் அனுசரித்து ஆதரிக்க வேண்டும் என்று போப் பிரான்சிஸ் கூறிய உள்ளிட்ட பல செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் திருநாவுக்கரசு விக்னராஜா மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
ஆஸ்திரியா மற்றும் ஜெர்மனிக்குள் ஆயிரக்கணக்கான அகதி குடியேறிகள் வந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில், ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியாவைச் சேர்ந்தவர்களுடைய கார் வண்டி தொடரொன்று குடியேறிகளை ஏற்றி வருவதற்காக ஹங்கரிய எல்லைக்குள் சென்றிருக்கின்றது. ஆனால் இப்படி தாங்களாக செயற்படுகின்ற ஆட்கள் சட்டத்தை மீறுகிறார்கள் என்று அதிகாரிகள் எச்சரித்திருக்கிறார்கள். ஆஸ்திரியாவின் அரசு தலைவர் சான்சலர் வேர்னர் ஃபெய்மன் அவர்கள் கட்டுப்பாடுகள் இல்லாமல் ஆஸ்திரியாவிலுக்கும் ஜெர்மனிக்குள்ளும் ஆயிரக்கணக்கில் குடியேறிகள் வர வழிவிடப்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரணமான சூழ்நிலை படிப்படியாக நிறுத்தப்படுவதற்கான கால நேரம் இப்போது வந்துவிட்டது என்று கூறியிருக்கின்றார். பஸ் மற்றும் சிறப்பு ரயில் வண்டிகளில் ஹங்கேரியிலிருந்து வியன்னாவுக்கும் மியூனிச்சுக்கும் பிராங்க்ஃபர்ட்டுக்கும் குடியேறிகள் அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார்கள். இன்று பிற்பகலின் முற்பகுதிக்குள் 3000க்கும் மேற்பட்ட குடியேறிகள், பெரும்பாலும் சிரியாவைச் சேர்ந்தவர்கள், வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்று ஜெர்மனியின் பவேரியா பகுதிக்கான போலீசார் கூறுகின்றார்கள்.
குடியேறிகள் பிரச்சனையை தீர்க்க உதவுமாறு ஐரோப்பா முழுவதும் உள்ள ரோமன் கத்தோலிக்கர்களிடம் போப் பிரான்சிஸ் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐரோப்பாவில் உள்ள ஒவ்வொரு திருச்சபையும், ஒவ்வொரு மத சமூகமும் மற்றும் சரணாலயங்கள் ஒவ்வொன்றும் குடியேறிகளாக வரும் குடும்பங்கள் ஒன்றிற்கு உதவ வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அந்த வகையில் வத்திக்கானில் உள்ள 2 திருச்சபைகள் 2 குடும்பங்களை ஏற்றுக்கொள்ளும் என போப் தெரிவித்துள்ளார். இதேவேளை இஸ்ரேல் சிறிய குடியேறிகளுக்கு தஞ்சம் வழங்குமாறு இஸ்ரேலிய எதிர்க்கட்சி விடுத்த அழைப்பை அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நிராகரித்துள்ளார். இஸ்ரேல் மனித பேரவலத்தின் போது உதவாமல் நிற்கும் நாடு அல்ல என வலியுறுத்திய அவர், ஆனாலும் நாடு அவர்களை உள்ளே அனுமதிக்கும் அளவு பெரியது அல்ல என்றார்.
தாய்லாந்திலே கடந்த ஆண்டு நடந்த ஆட்சி கவிழ்ப்பை தொடர்ந்து வரையப்பட்டிருந்த அரசியல் சாசனத்தை இராணுவ அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருந்த தாய்லாந்து சபையொன்று நிராகரித்திருக்கிறது. இந்த முடிவால் குறைந்தது அடுத்த 6 மாதங்களுக்கு புது அரசியல் சாசனம் வரையப்படுகின்ற வரைக்கும் இராணுவ ஆட்சி நீடிக்க கொடுக்கிறது. எதிர்காலத்தில் வருகின்ற ஜனநாயக அரசுகளுடைய அதிகாரங்களை மட்டுப்படுத்துகின்ற முயற்சியாக கருதப்பட்ட, பரதாலும் விமர்சிக்கப்பட்ட இந்த அரசியல் சாசன வரைவு இராணுவத்தால் நியமிக்கப்பட்டிருந்த இந்த சபையால் இலகுவாக அங்கீகரிக்கப்படும் எனவே பரவலாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
உலகளவில் கச்சா எண்ணெயின் விலையில் ஏற்பட்டுள்ள கடும் வீழ்ச்சி காரணமாக சவுதி அரேபியா தனது செலவினங்களை குறைக்க திட்டமிட்டு வருகின்றது. சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதியாக இருக்கும் கச்சா எண்ணெயின் மூலமான வருமானம் குறைந்துள்ளதால் ஏற்கனவே ஒப்புதல் வழங்கப்பட்ட சில திட்டங்கள் உட்பட பல திட்டங்கள் தாமதமாகலாம் என நாட்டின் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார்.
வங்கதேசத்தில் ஒருபால் உறவு குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கும் முயற்சியாக ஒருபால் உறவுக்காரர்களுடைய உரிமைகளுக்கான குழு ஒன்று அந்த நாட்டிலே முதல் தடவையாக ஒருபாலின பெண் கார்ட்டூன் கதை சித்திர பாத்திரம் ஒன்றை உருவாக்கியிருக்கிறது. தாம் யாரை காதலிக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கின்ற சுதந்திரம் மக்களுக்கு இருக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த கார்ட்டூன் பரவ செய்யும் என்று எதிர்பார்ப்பதாக பாய்ஸ் ஆஃப் பங்களாதேஷ் என்கின்ற குழு தெரிவித்திருக்கிறது. வங்கதேசத்திலே ஒருபால் உறவு என்பது ஒரு குற்றச்செயல். அங்கு ஒரு பால் உறவுக்காரர்கள் அச்சம் காரணமாக பெரும்பாலும் தங்களுடைய பாலியல் அடையாளங்களை மறைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாய நிலையில் இருக்கிறார்கள்.
ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் சகலத்துறை ஆட்டக்காரர் ஷேன் வாட்சன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். கடந்த ஜூலையில் நடந்த இங்கிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் சோபிக்க தவறியதால் அவர் இந்த அணியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். சனிக்கிழமை நடந்த இங்கிலாந்திற்கு எதிரான ஒருநாள் சர்வதேச போட்டியொன்றின் போது கெண்டைக்காலில் ஏற்பட்ட காயத்தாலும் வாட்சன் அந்த தொடரிலிருந்து விலக நேரிட்டது.
இன்றைய தமிழோசையில் பிரதானமாக இலங்கை செய்திகள். இலங்கையில் இனவாத கருத்துக்களை கூறி செயல்பாடுகளை முன்னெடுத்து வரும் அமைப்பினர் அல்லது கட்சி யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதிய அரசு அறிவித்துள்ளது. அரசின் இந்த முன்னெடுப்பு குறித்து தேசிய கலந்துரையாடல்களுக்கான அமைச்சர் மனோ கணேசனுடன் பேசினேன்.
உண்மையிலேயே இப்பொழுது நாங்கள் இந்த அரசாங்கம் இனவாதத்தை, அடிப்படைவாதத்தை, தீவிர மதவாதத்தை சகித்துக்கொள்ளப் போவதில்லை என்பதை தெளிவாக எடுத்துக் கூறியிருக்கின்றோம். இன்று நான் பொறுப்பேற்றக்கூடிய இந்த தேசிய கலந்துரையாடல், தேசிய நல்லிணக்கம், தேசிய ஐக்கியம், தேசிய ஒற்றுமை போன்றவை பொறுத்தவரையிலே இந்த ஐக்கியமும் நல்லெண்ணமும் புரிந்துணர்வு வர வேண்டும் என்றால் இனவாதம் அறவே ஒழிக்கப்பட வேண்டும், மதவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், அடிப்படைவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும். ஆகவே இவற்றை பக்கத்தில் வைத்துக் கொண்டு மஹிந்த ராஜபக்ஷ போலவே தேவையான நேரத்தில் அவற்றை தூண்டிவிட்டு மக்கள் மத்தியில் பிரிவினையை வளர்ப்பது, மொழிகள் மத்தியிலே, மதங்கள் மத்தியிலே, இனங்கள் மத்தியிலே பிரிவினையையும் துவேஷத்தையும் ஏற்படுத்திவிட்டு அரசியல் ரீதியாக பயன்படுத்திக் கொண்டு வந்த போக்குக்கே இடமில்லை என்று தெளிவாக நான் இருக்கின்றேன், அரசாங்கம் இருப்பதாக நம்புகின்றேன்.
இப்போ தேசிய அரசாங்கத்துக்குள்ளேயே இனவாத கட்சி என்று கருதப்படுகின்ற அல்லது பலரால் பார்க்கப்படுகின்ற ஜாத்திக ஹெல உரிமையும் உங்களோட ஆட்சியில் இருக்கின்றார்கள். அப்படியானவர்களை முதல்ல நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க?
இந்த தேசிய நல்லிணக்கத்துக்கான ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்துக்குள்ளே வந்த பிறகு ஹெல உரிமைய கடந்த காலங்களில் வெளியிட்ட கருத்துக்களுக்கு முரணான முறையிலே தான் செயல்பட்டுக் கொண்டிருப்பது நன்றாக தெரிகின்றது. அவர்கள் இனவாத கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்வதை இப்பொழுது தவிர்த்து வருகின்றார்கள் என்று நான் நம்புகின்றேன். ஹெல உரிமை கட்சியை தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் பொதுவாக இனவாத பேரினவாத கட்சியாக தான் பார்த்திருக்கின்றார்கள். அதே போல தமிழர் தரப்பு கட்சிகளான தமிழ் தேசிய கூட்டமைப்பை அல்லது இடது கட்சியை என்னை கூட ஒரு தமிழ் தீவிரவாதியாக இனவாதியாக கூட சிங்கள மக்கள் மத்தியிலே பார்க்கப்படும் ஒரு போக்கு ஆங்காங்கு நிலவை கொண்டுதான் இருந்தது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியை கூட முஸ்லீம் அடிப்படைவாத கட்சியாக, ரிசார் பதூதீன் அவர்கள் கட்சியாக, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை கூட அவரை குறிப்பாக முஸ்லீம் அடிப்படைவாதியாக பார்க்கும் ஒரு போக்கு சிங்கள மக்கள் மத்தியில் நிலவி இருந்தது. ஆக எல்லா தரப்பையும் நாங்கள் பார்க்க வேண்டும். எல்லா தரப்பு மத்தியிலும் பலரும் இனவாதிகளாக, தீவிரவாதிகளாக, அடிப்படைவாதிகளாக கருதப்பட்டார்கள். ஆக இவையெல்லாம் வரலாறு, சரித்திரத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் கிளறி கொண்டு போய் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இன்றைய எங்களது அரசாங்கத்தின் நிகழ்ச்சி போக்கு இருக்கின்றது, தெளிவானது. அதற்கு கொந்தகு உழைக்கும் முறையிலே அரசாங்கத்துக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி இருந்து எவராவது இனவாத கருத்துக்களை, தீவிரவாத கருத்து தூண்டுவார்களேயானால் அவர்களுக்கு லொஜிக்கலாக தர்க்க ரீதியாக பதிலளிக்கப்படும், அதே தக்க பதிலும் வழங்கப்படும்.
மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் ஒரு பலமான அமைப்பாக கருதப்பட்டதுதான் பொதுபல சேனா. பொதுபல சேனாவே பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்று சிறுபான்மை மக்களும் சரி ஓரளவுக்கு சிங்கள மக்களும் சொல்லி வந்தார்கள். அப்படியான அமைப்புகளை கட்டுப்படுத்தவோ அல்லது தடை செய்யவோ இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்று உள்நாட்டில் இப்ப பல தரப்புல கேள்விகள் எழுப்பப்படுகின்றன.
எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, அது எந்த தீவிரவாத இனவாதம் இருந்தாலும் சரி, சிங்கள இனவாதம், தமிழினவாதம், முஸ்லீம் இனவாதம் அல்லது இந்த அடிப்படைவாதம் இருந்தாலும் கூட எதையுமே தேசிய நலன் கருதி, தேசிய ஐக்கியம் கருதி, நல்லிணக்கம் கருதி நாங்கள் நிச்சயமாக தடை செய்வது தயங்க மாட்டோம். காரணம், வெறுமனே சிங்கள தேசியவாதத்தை முன்னெடுப்பது மாத்திரம் நியாயமானது, தமிழ் தேசியவாதத்தையும் முஸ்லீம் தேசியவாதத்தையும் முற்றுமுழுதாக இனவாதமாக கருதப்படும் காலகட்டத்துக்கும் இடமில்லை. இப்பொழுது தேசியவாதங்கள் இனவாதங்களாக மாறும் அந்த கட்டத்தை நாங்கள் அடையாளம் கண்டு வைத்திருக்கின்றோம். மறுபுறத்திலே பொதுபல சேனா சம்பந்தமாக ஒரு கருத்தை சொல்ல வேண்டும். அது இந்த ஒரு சித்த பாம்பு. எந்த சிங்கள மக்களுக்காக, எந்த சிங்கள பௌத்த மக்களுக்காக தாங்கள் போராடினார்கள் என்று அவர் கூறிக்கொண்டார்களோ அந்த சிங்கள மக்களை மிக மோசமான முறையில் படு தோல்வியை வழங்கி அவர்கள் நிராகரித்து.
இலங்கையில போர் முடிந்து 6 ஆண்டுகள் ஆனாலும் தேசிய நல்லிணக்கம் அப்படிங்கிற அந்த சொல்லை பற்றி எல்லாரும் பேசி வந்தாலும் அது யதார்த்த ரீதியில முன்னெடுக்கப்படவில்லை அப்படிங்கறத ஒரு கசப்பான உண்மையாக இருக்கிறது. இந்த புதிய அரசாங்கத்தில் தேசிய நல்லிணக்கம் விரைவாகவும் ஆக்கப்பூர்வமாக முன்னெடுக்கப்படும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை தேசிய கலந்துரையாடல் அமைச்சர் என்கின்ற முறையில் கொடுக்க முடியுமா?
தனிநபராக அல்ல, ஒரு அரசாங்கமாக தர முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சொன்னது போல கடந்த காலங்களில் தேசிய நல்லிணக்கம் தொடர்பாக பாரியோட பேசப்பட்டாலும் பிரகடனங்கள் செய்யப்பட்டாலும் கூட நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. உலக நாடுகளை பொறுத்தவரை, சர்வதேச சமூகத்தை பொறுத்தவரை, இலங்கையை பொறுத்தவரையிலே, இலங்கை பார்ப்பதவர்களுக்கு பட்டியலிலே முதலிடத்தில் இருப்பது தேசிய நல்லிணக்கம் தான். அதுக்கு பிறகு தான் ஏனைய விஷயங்களாம் இருக்கின்றன. நல்லிணக்கம் இருந்தால்தான் இலங்கையுடன் ஒத்துழைக்க முடியும், ஒத்தாசை புரிய முடியும், உறுதி செய்ய முடியும் என்ற நிலையிலே உலக சமுதாயம் தெளிவாக இருக்கின்றது. செய்தியை இலங்கைக்கு தந்தும் இருக்கின்றது. ஆகவே இந்த நல்லிணக்கம் தொடர்பாக செயல் திட்டத்தை நாங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். நாளை பிரதமர் அலை நிக்கி அவர்களுடன் ஒரு பேச்சுவார்த்தை கலந்துரையாடல் இருக்கின்றது. அந்த கலந்துரையாடலுக்கு பிறகு பொதுவான தெளிவுக்கு வர முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது.
இலங்கை அரசின் தேசிய கலந்துரையாடல்களுக்கு பொறுப்பான அமைச்சர் மனோ கணேசன். இதனிடையே இலங்கையில் போர்க்காலத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் காணாமல் போனோர் குறித்து மனித உரிமைகள் மற்றும் வளர்ச்சி எனும் அமைப்பினர் தாங்கள் முன்னெடுத்த ஆய்வு மற்றும் சாட்சியங்கள் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட அறிக்கையை கொழும்பில் பன்னாட்டு தூதர்களிடம் கையளித்துள்ளார்கள். இது தொடர்பான செய்திக்குறிப்பை ஒன்றை தருகின்றார் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டதாக கருதப்படுகின்ற காணாமல் போயிருப்பவர்கள் பற்றிய ஆணைக்குழுக்களின் விசாரணைகள், நீதிமன்ற விசாரணைகள் தொடர்பில் சிஎச்ஆர்டி எனப்படும் மனித உரிமைகளுக்கும் அபிவிருத்திக்குமான நிலையம் அறிக்கை ஒன்றை தயாரித்து ஐநா மன்றத்திற்கும் நாட்டில் உள்ள இந்தியா உள்ளிட்ட முக்கியமான நாடுகளின் தூதரக அதிகாரிகளுக்கும் கையளித்திருக்கின்றது. மனித உரிமை மீறல்களுக்கான பொறுப்பு கூறல் விடயத்தில் ஐநாவின் விசாரணை அறிக்கை வெளியிடப்பட உள்ள சந்தர்ப்பத்தில் உள்நாட்டில் உள்ளக விசாரணையா சர்வதேச விசாரணையா சர்ச்சைகள் எழுந்துள்ள பின்னணியில் இவ்வாறான அறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது. மூன்று பிரிவுகளை உள்ளடக்கிய இந்த அறிக்கையில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கின்றன என்று மனித உரிமைகளுக்கும் அபிவிருத்திக்குமான நிலையத்தின் சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
முதலாவது வெள்ளைவான் கடத்தல், மற்றது போலீஸ் இராணுவம் துணைப்படைகள் இவர்களால் அப்பட்டமாக கடத்தி செல்லப்பட்டோர், மற்றது போரின் கடைசி நாட்களில் அரசாங்க அறிவித்தல்களின் பேரில் அந்த முள்ளிவாய்க்கால் இராணுவ முகாமுக்குள் இராணுவத்திடம் சரணடைந்து அவர் கொண்டு செல்லப்பட்டவர்கள், அவர்கள் சார்பாக ஆட்கொணர்வு மனு நீதிமன்றத்தில் இருக்கின்றன, அது சம்பந்தமான விடயங்கள். மற்றது மன்னார் பாரிய புதைகுழி, இந்த விடயமும் அடங்கும். ஏனென்றால் காணாமல் போனவர்கள் சிலர் அதற்குள் அடங்குவார்கள் என்றொரு ஐயம் நிலவுகிறது. இந்த காணாமல் போனவர்கள் தொடர்பில் பல விசாரணை நடந்திருக்கின்றன, அவைகளில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் காணப்படவில்லை. காணாமல் போனவர்களில் ஒருவருடைய தகவல் ஆகுவது பெறப்பட்டிருக்கவில்லை. அத்துடன் இவர்கள் காணாமல் போவதற்கு காரணமாயிருந்தவர்கள் ஒருவர் கூட அடையாளம் காணப்பட்டு தண்டிக்கப்படவில்லை.
இதை நீங்கள் யார் யாருக்கு வழங்கி இருக்கிறீங்க, யார் யாருக்கு அனுப்பி இருக்கிறீங்க?
அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் இந்தியா, சுவிட்சர்லாந்து, ஐரோப்பிய யூனியன் போன்ற பல நாடுகள் பங்கு அவர்களுக்கு நேரடியாக கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதிக்கு பிரத்யேகமாக நானும் சில பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களும், மற்றது காணாமல் போன ஊடகவியலாளர் பிரகித் எத்னோவியுடன் மனைவி சந்தியா, இவர்கள் எல்லாரும் ஒரு குழுவாக சென்று அதை நேரடியாக கையளித்தோம். இந்த அறிக்கை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருக்கும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் இவர்களுக்கும் எல்லாம் தற்போது அனுப்பப்பட்டிருக்கிறது.
இதன் மூலம் நீங்கள் என்ன பலன் எதிர்பார்க்கிறீங்க?
ஒரு கண்துடைப்பாக நடைபெற்ற இந்த ஆணைக்குண்டு நியமனங்கள், விசாரணைகள், அவை சம்பந்தமான விடயங்கள் தான் இந்த அறிக்கையில் இருக்கின்றன. எனவே மக்கள் கூறியிருக்கிறார்கள், எங்களுக்கு உள்நாட்டில் நடக்கும் எந்த ஒரு விசாரணையிலும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று. அத்துடன் ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது, எனவே அதில் ஒரு நல்ல அரசாங்கம், நல்லாட்சி நிலவக்கூடிய சந்தர்ப்பம் வருகின்றது, எனவே அதில் புதிய விடயங்கள் கவனிக்கப்படலாம் என்ற ஒரு கருத்து சர்வதேசத்தில் நிலவுகிறது. சமீபத்தில் நடந்த சில விடயங்களையும், முக்கியமாக ஊடகவியலாளர் பிரதீத் எக்னோலிகோட் அவர்களின், அவர் ஒரு சிங்கள பௌத்தராக இருந்தாலும் அவருடைய விடயத்தில் கூட இந்த அரசாங்கம் உண்மைகளை மறைக்கும் நிலையிலேயே செயற்பட்டு வருகிறது. ஒரு சில இராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்பட்டாலும் பாதுகாப்பு செயலாளர் தரப்பில் இருந்து இந்த அதிகாரிகளை விடுவிக்கும் ஒரு முனைப்பு நடவடிக்கை இருந்தது. மிக பெரிய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டுத்தான் அந்த நடவடிக்கை முறியடிக்கப்பட்டு இப்போது விசாரணை மெல்ல மெல்லமாக நகர்ந்து செல்கிறது. எனவே இத்தகைய விடயங்கள், அதாவது ஆட்சி மாறினால் கூட எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு எந்த விடமான நன்மையும் கிடைக்கவில்லை, கிடைக்க போவதும் இல்லை. மாறாக போர்க்குற்றங்கள் இவை எல்லாவற்றையும் மறைத்து ஒரு மேலோட்டமாக இன நல்லுறவு, இன ஐக்கியம் போன்றவற்றை பேசும் ஒரு அரசாங்கமாகவே இந்த அரசாங்கம் செயல்படுகிறது. அதற்கு தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் கூட அதற்கு துணை போகிற நிலைமை இருக்கிறது. எனவே இவற்றை நாங்கள் மிக மிக தெளிவாக இந்த அறிக்கையில் கூறியிருக்கிறோம்
என்றார் சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் அவர்கள்.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் நடைபெற்ற போரின் பொழுது இடம்பெற்ற சம்பவங்கள் குறித்து சர்வதேச விசாரணை வேண்டும் என்று உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சிலர் கோரி வரும் வேளையில் அப்படியான விசாரணை ஏதும் தேவையில்லை என்று கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இன்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் போர்க்காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை தேவை இல்லை என்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் தலைவரான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். இன்று மட்டக்களப்பு நகரில் இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பொன்றிலே இதனை அவர் தெரிவித்தார்.
போர் என்றால் நாங்களும் ஒரு போராளிகள் இருந்தோம் என்ற அடிப்படையிலே அங்கு ஈவிரக்கம் என்பதற்கு இடமில்லை. விடுதலை புலிகளும் மிகப்பெரிய குற்றங்களை செய்தார்கள். இந்த நாட்டிலே விடுதலை புலிகள் அழிந்த பின்னர் தான் சமாதான நிம்மதி வர முடியும் என்று நாங்களும் உறுதியாக நம்பினோம். ஆனால் விடுதலை புலிகளுடைய அழிவிலே மக்களை கேடயமாக பயன்படுத்தினார்கள். ஆனால் தமிழ் மக்கள் அழிந்தது வேதனை, அதை சரியாக வழிநடத்தவில்லை என்று இப்பொழுது மாத்திரமல்ல, நாங்கள் பொன்சேகா அவர்களுடைய காலத்தில் இருந்து நான் பசில் ராஜபக்சே அவர்களிடமிருந்து ஏன் இந்திய உயிர்ஸ்தானிகளாக கூட அந்த சம்பவம் நடக்கிற பொழுது நாங்கள் அதை கண்டித்திருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். மிக கொத்து கொத்தாக மக்கள் சாகிறார்கள், இதை பார்க்க முடியாது என்றால் நாங்கள் தான் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து கப்பலில் வருகிற பல தமிழர்களை தூக்கினோம், காவினோம், அவர்களுக்கு மறந்து போக அணிக்கிறோம். அது பேதினான விஷயம். ஆனால் அதை சிங்கள இராணுவம் செய்தது என்ற அப்பால் அதுக்கான சந்தர்ப்பத்தை தமிழர்கள் வழங்கினார்கள். ஆகையால் இது இந்த அழிவுகள் எதிர்காலத்தில் வராமல் தடுக்க வேண்டும் ஒழிய இதற்காக உரிசாரை மாத்திரம் தூக்கிட வேண்டும், மற்றவர்கள் இறந்து விட்டார்கள்ங்கிற பார்வை என்பது என்னுடைய பொறுத்தவரைக்கும் மாற்றி கருத்துள்ளவர். அந்த அடிப்படையில் இப்பொழுது இருக்கிற சூழலே உதாரணமாக சிங்களவர் மத்தியிலே குரோதம் வளராத வண்ணம் தமிழர்களுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்று தெளிவாக எல்லோரும் எண்ணுகிறார்கள். இந்த எண்ணத்திலே நிச்சயமாக சர்வதேச விசாரணை எங்களை பொறுத்தவரைக்கும் தேவையில்லை என்றால் இப்பொழுது ஆட்சி மாற்றத்திலே நிச்சயமாக கடந்த கால ஆட்சியாளர்கள் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டு இப்பொழுது வந்திருக்கிறவர்கள் உத்தரவாதப்படுத்தியிருக்கிறார். நாங்கள் உள்நாட்டு பொறிமுறை ஊடாக தீர்வுகளை பெற்றுக் கொடுப்போம். இந்த விடயங்கள் நடப்பது தான் எதிர்காலத்திலே இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்கு பாதுகாப்பு என்பதை என்னுடைய கருத்து
என்றும் கூறிய அவரிடம் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மரணம் தொடர்பில் தற்போது எழுந்துள்ள சர்ச்சைகள் மற்றும் ஊகங்கள் பற்றி கேட்டபோது
அவர் மரணித்திருக்கிறார் என்பது உண்மை. எப்படி மடிந்தார், யுத்தத்திலும் மடிந்தார் என்பதான் தகவல். இல்லை, தனிப்பட்ட ரீதியாக பிரபாகரன் அவர் நல்ல ஒரு யுத்த வீரர், தமிழ் மக்களுக்கு போராடினார், தமிழ் மக்களோடு இருந்தார், நேர்மையாக உழைத்தார் என்பதெல்லாம் இருந்தது. அந்த நாங்களும் அவரே தலைவராக இருந்தோம், அவருக்கு நாங்கள் சல்வ் பண்ணியிருக்கிறோம், தலைவணங்கியிருக்கிறோம். அடிப்படையில் அவர் மண்டியிட்டு மடியக்கூடாது, அவர் ஒரு வீரனாக நான் கூட அந்த களத்தில் இருந்தால் நான் என்னை அழித்துக் கொண்டிருப்பேன். அதே போன்று அவர் அழித்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது எப்படி நடந்ததுன்னால் ஊகிக்க முடியாது, கூற முடியாது
என்று பதிலளித்தார் சிவனேசத்துறை சந்திரகாந்தன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி பங்காளி கட்சியான தமது கட்சியுடன் எவ்வித சந்திப்புகளையும் இதுவரை நடத்தவில்லை என்றும் அவர் கூறினார்.
ஜனாதிபதியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நான் வேகமாக பணியாற்றுவனல்ல, மிக மெதுவாக பணி செய்து இலக்குகளை அடைவர் என்று. அதன்படியே ஒரு தீவிரமான போக்கு இருக்கவில்லை, மெல்ல அமைதியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்னமாய திட்டமிடல் இல்லை, எப்படி கலந்தாலோசனை என்றால் எங்களுக்கு தெரியும். அதனால் இப்படி ஒரு போக்கு போனால் யூபிஎஃப்ஐயோடு நாங்கள் தொடர்ந்து இருக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறோம். இப்போ நான் யூபிஎஃப்ஐட எதிர்கால திட்டம் சம்பந்தம் அவதானித்து கொண்டிருக்கோம். அவங்களோட நல்ல தெளிவான முடிவுகள் எடுக்கப்பட்டால் இணைந்து பேரில் வெளியேறி தனித்துவமாக நாங்கள் இயங்குவோம்
என்றும் குறிப்பிட்டார் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் தலைவருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன்.
நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார். இலங்கை மனித உரிமை மீறல்கள் நிலவரம் தொடர்பிலான அறிக்கை இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் சிலர் ஜெனீவா செல்ல உள்ளனர் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
ஐநா மனித உரிமை பேரவையினால் நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கை வரும் 30ஆம் தேதி மனித உரிமை பேரவையில் வெளியிடப்பட இருக்கின்றது. அதனை முன்னிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த பிரதிநிதிகள் குழு ஒன்று ஜெனீவா செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வரும் 14ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள ஐநா மனித உரிமை பேரவையின் அமர்வுகள் தொடர்ந்து 30ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கால பகுதியில் இந்த குழு ஜெனீவாவில் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தேசித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த குழுவில் ஒருவராக ஜெனீவா செல்ல உள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வடமாகாண சபை உறுப்பினர் எம்கே சிவாஜிலிங்கம் அவர்களை தொடர்பு கொண்டு இது பற்றிய விவரம் என்ன என கேட்டேன்.
14ஆம் தேதி தொடக்கம் 2ஆம் தேதி வரை ஜெனீவா நகரிலே தங்கியிருந்து நாங்கள் இதற்கான பிரச்சார நடவடிக்கைகளிலும் நாடுகளுடைய பிரதிநிதிகளை சந்தித்து எங்களுடைய நிலைமைகளை விளக்குவதற்கும் நானும் திருமதி அனந்தி சசிதரன் அடக்கமான சபை உறுப்பினர் அவர்களும் தீர்மானித்திருக்கிறோம். மேலும் பல தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரதிநிதிகளும் அங்கு வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே போல தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஏனைய பிரதிநிதிகளும் அங்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவே தெரிகிறது.
நீங்கள் ஜெனீவாவுக்கு மேற்கொள்கின்ற இந்த பயணம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் போறீங்களா அல்லது தனிப்பட்ட முறையில போறீங்களா?
இல்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் செல்வது என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதித்துவப்படுத்தி தான் சொல்கின்றோம். என்னுடைய கட்சியையும் எங்களுடைய கூட்டமைப்பையும் பிரதித்துவப்படுத்தி அதே நேரத்தில் மக்களுடைய பிரதிநிதியாகவும் அங்கு எங்களுடைய பணிகளை ஆற்றுவோம்.
இவ்வாறு நீங்கள் மேற்கொள்கின்ற பயணம் குறித்து உங்களுடைய கட்சியின் ஆலோசனைக்கு அமையவோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆலோசனைக்கு அமையவா நீங்கள் போறீங்க? அது சம்பந்தமாக ஏதேனும் கலந்துரையாடல் நடைபெற்றதா?
கடந்த காலங்களில் நாங்கள் இதை பற்றி செல்கின்ற பொழுது எங்களுடைய தமிழீழ விடுதலை கட்சியோ என்ற கட்சியினுடைய தலைவருக்கும், அதே போல கூட்டமைப்பிலே இருக்கக்கூடிய கூட்டமைப்புடைய தலைவருக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் தெரிவித்து விட்டு தான் சென்றிருக்கின்றேன். அதே நடைமுறையை தான் இந்த வருடமும் நான் பின்பற்றுவேன்.
இதுல உங்களுடைய கட்சியின் தலைவர், அதாவது டெலோ இயக்கத்தின் தலைவரும் இந்த விஜயத்துல கலந்து கொள்வாரா?
அவரும் கலந்து கொள்வதாகத்தான் எனக்கு தெரிவித்திருக்கின்றார். நிச்சயமாக அவரும் கலந்து கொள்வார் என்று நான் நம்புகிறேன்.
இந்த விஜயத்தின் போது நீங்கள் குறிப்பாக என்ன விஷயங்கள் தொடர்பாக அங்குள்ளவர்களோட கலந்துரையாட இருக்கின்றீங்க அல்லது வலியுறுத்த இருக்கிறீங்க?
போர் முடிவடைந்து 6 ஆண்டுகள் கடந்த சூழ்நிலையிலும் இன்னமும் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில்தான் 2012, 2013, 2014 ஆம் ஆண்டுகளிலே அமெரிக்காவினுடைய தீர்மானத்தின் அடிப்படையிலே இலங்கைக்கான ஒரு விசாரணை நடைபெற்றிருக்கிறது, OISL என்ற விசாரணை. ஆனால் இதற்கு முன்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னா போர் முடிவடைந்தவுடன் இலங்கையை பாராட்டியும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆகவே இந்த சூழ்நிலையில் இந்த விசாரணை அறிக்கை செப்டம்பர் 30ஆம் தேதி வெளிவர இருக்கிறது. அதை தொடர்ந்து என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கருப்பொருளாக குறிக்கோளாக இருக்கிறது. ஒரு சிலருடைய கருத்துக்களின்படி உள்நாட்டு விசாரணை வெளிநாட்டு கண்காணிப்புடன் நடைபெறலாம் என்றும் கூட கூறப்படுகிறது. எங்களை பொறுத்தளவில் நாங்கள் அதை முற்றாக நிராகரிக்கின்றோம்.
சர்வதேச விசாரணை என்றால் நீங்கள் கூறுகிறீர்கள்?
சர்வதேச விசாரணை என்று மேலெழுந்த வாரியாக பார்க்கின்ற பொழுதுதான் ஒரு சிலர் கூறுகிறார்கள் சர்வதேச விசாரணை முடிவடைந்து விட்டது. அப்படி அல்ல, பாதிக்கப்பட்ட மக்களுடைய சாட்சிகளுக்கு தொகுத்து ஒரு அறிக்கை வர இருக்கின்றது. அதுதான் இப்பொழுது செப்டம்பர் 30ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் ஏனைய விசாரணைகள் ஒரு நீதிமன்றம் போன்ற ஒரு விசாரணை இதுவரை நடைபெறவில்லை. அதைத்தான் நாங்கள் கோரி நிற்கின்றோம். நிச்சயமாக சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறைகள் ஒன்று ஊடாகத்தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படவும் அதே போல அரசியல் தீர்வும் கிடைக்க பெற்றுக் கொள்ள முடியும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதைத்தான் நாங்கள் ஏனைய நாடுகளுடைய பிரதிநிதிகளுக்கு பிரசார நடவடிக்கைகள் மூலமும் அவர்களுடன் நட்பு ரீதியாக கலந்துரையாடுவதன் மூலம் லோபிங் என்று சொல்வார்கள், அதைத்தான் நாங்கள் மேற்கொள்ள உள்ளோம்
என்றார் சிவாஜி லிங்கம் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையில் ஆளும் கட்சிகளில் ஒன்றான ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்திர மாநாடு இன்று கொழும்பில் நடைபெற்றது. இதுவரை காலமும் இல்லாத வகையில் அதன் போட்டிக் கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன இன்று அந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றியுள்ளார். இந்த மாநாட்டில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன என்ன கூறினார் என்று அங்கு சென்றிருந்த சுடரொளி பத்திரிகையின் செய்தியாளர் பாரதி ராஜா அவர்களிடம் பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த மாநாட்டில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தான் ஜனாதிபதியாகுவதற்காக அவர் மேற்கொண்ட அர்ப்பணிப்புகள் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி மேற்கொண்ட அர்ப்பணிப்புகளை நினைவு கூர்ந்ததுடன் அதற்கு மேலதிகமாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு தனது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் தான் கலந்து கொள்வது முக்கியத்துவம் மிக்க ஒரு சந்தர்ப்பமாகவும் ஒரு அரசியல் திருப்பமாகவும் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.
குறிப்பாக இலங்கை இனப்பிரச்சனை தொடர்பிலோ அல்லது தேசிய பிரச்சனைகளை தீர்ப்பது தொடர்பிலோ இரண்டு கட்சிகளுக்கும் இடையில் ஏதாவது இணக்கப்பாடு ஏற்பட வேண்டும் என்பது தொடர்பிலோ ஏதாவது ஜனாதிபதி கூறியிருந்தார். அங்கு
இனப்பிரச்சனை என்ற அடிப்படையில் அவர் எந்த விடயங்களை முன்வைக்காவிடனும் பொதுவாக நாட்டின் ஜனநாயகம், சுதந்திரம், நல்லாட்சி தொடர்பான கருத்துக்களை அவர் அங்கு தெரிவித்திருந்தார். அதிலே குறிப்பாக தமது எதிரிகள் தொடர்பான ஒரு முக்கிய கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார். அதாவது கடலுக்கு அப்பால் இருக்கும் நாட்டை பிரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் ஈழ ஆதரவாளர்கள் மற்றும் இலங்கைக்குள் அந்த நாட்டுக்குள் கடந்த ஆட்சியில் செயற்பட்டவர்கள் எங்களுடைய இந்த பயணத்தை மாற்றி தமது நோக்கங்களை அடைய முயற்சிக்கினர் என்று அங்கே குறிப்பிட்டிருந்தார். இந்த கருத்தினூடாக அவர் வந்து தனிநாட்டு கோரிக்கையாளர்கள் மற்றும் பிரிவினைவாதிகளுக்கு எதிரான ஒரு கருத்தையும் அவர் இந்த இடத்திலே முக்கியமாக குறிப்பிட்டு கூறியிருந்தார்.
ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க இந்த மாநாட்டில் என்ன பேசினார்?
அவர் பொதுவாக அந்த தேசிய அரசு தொடர்பான தமது தன்னுடைய கருத்தை தான் முன்வைச்சிருந்தார். அதில் அதாவது இதுவரை காலமாகவும் நாங்கள் வந்து ஒரு சேற்றுக்குழிக்குள் இருந்து இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். கட்சி என்ற அடிப்படையிலும் இனம், மொழி பேதம் என்ற அடிப்படையிலும் நாங்கள் வந்து பிரிந்திருப்பதாகவும் இவ்வாறே தொடர்ந்து பயணிப்பதா அல்லது புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை நோக்கி பயணிப்பதா என்று அவர் ஒரு முக்கியமான கேள்வியும் அங்கு பங்கேற்றவர் மத்தியில் எழுப்பியிருந்தார். நாட்டு மக்கள் அனைவரும் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றியிருப்பதாகவும் இனிமேல் மக்களுக்கான தனது கடமையை நிறைவேற்றுவதுடன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் இணைந்து சிறந்த ஆட்சியை முன்னெடுப்ப இருப்பதாகவும் அவர் அங்கு மக்களுக்கு உறுதியளித்திருந்தார்.
கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மாநாடு என்பது வித்தியாசமான ஒரு சூழலில் நடைபெற்றிருந்தது. குறிப்பாக 67வது மாநாட்டில் அந்த கட்சியினுடைய தலைமைத்துவம் தொடர்பான நெருக்கடிக்கு மத்தியில் அந்த மாநாடு நடத்தப்பட்டிருந்தது. கடந்த காலங்களில் நடந்த மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கும் ஏதாவது குறிப்பிடத்தக்க வித்தியாசங்கள் எதுவும் தெரிந்ததா?
அந்த காலகட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு மாபெரும் தலைமைத்துவ பணிப்போர் ஒன்று இருந்தது. அதாவது ஐக்கிய தேசிய கட்சிக்கு மாற்று தலைமைத்துவம் வேண்டும் என்று சொல்லி கட்சியின் அப்போது சஜித் பிரேமதாச எம்பி வந்து ஒரு அதிருப்தி குழுவின் ஊடாக பல வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு கட்சியின் தலைமைத்துவத்தை மாற்ற வேண்டும் என்று கோரி வந்ததோட கட்சியின் மாநாட்டிலும் அதற்கு எதிராக செயற்படக்கூடிய நிலைமை இருந்தது. ஆனால் அப்படியான ஒரு நிலைமைக்கு மத்தியிலும் அந்த 67வது மாநாட்டில் ரணில் விக்ரமசிங்கவே கட்சியின் தேசிய தலைவராக நியமித்து அவருடைய தலைமைத்துவத்தின் கீழே முன்னோக்கி வந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக 68வது மாநாட்டில் அது ஊவா மாகாண சபை தேர்தலை இலக்கு வைத்து பதுளையில் நடத்தப்பட்டது. அந்த ஊவா மாகாண தேர்தல் தான் ஐக்கிய தேசிய கட்சியின் இந்த வெற்றிக்கும் இந்த மாற்றத்துக்கும் நாட்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்துக்கும் அடித்தளமாக இருக்கிறது என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவே அடிக்கடி குறிப்பிட்டு இருந்தார். ஆகவே அந்த 68வது மாநாடும் அங்கு ஒரு சிறப்பு மிக்கதாகவும் இருக்கிறது. இவ்வாறான நிலையில் 69வது மாநாடு இன்று இடம்பெற்றது. இந்த மாநாடு வளமைக்கு மாறாகத்தான் இடம்பெற்றது. அதாவது இதற்கு முன்னர் இடம்பெற்ற மாநாடுகள் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் இல்லாத சந்தர்ப்பத்தில், எதிர்கட்சியாக இருந்த சந்தர்ப்பத்தில் இடம்பெற்றது. ஆனால் இம்முறை இந்த மாநாடு ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இடம்பெற்றிருக்கு. அதனால ஆனால் வளமையை விடவும் ஆட்சிக்கு வந்ததன் பிறகு ஐக்கிய தேசிய கட்சியானது தனது மாநாட்டை மிகவும் எளிமையாகவும் ஆர்ப்பாட்டமின்றியும் நடத்தியிருக்கு. எந்த விதமான தீர்மானங்கள் நிறைவேற்றதோ இந்த விசேடமான அம்சங்களோ இந்த மாநாட்டில் காண்பதற்கு இல்லை.
ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் கலந்து கொண்டு மைத்ரிபால சிறிசேன உரையாற்றியது குறித்து அந்த மாநாட்டிற்காக செய்திகளை சேகரிக்க சென்றிருந்த சுடரொளி பத்திரிகையின் செய்தியாளர் பாரதி ராஜா. இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக சர்வதேச செய்தி குறிப்பு ஒன்று. மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் அகதி தஞ்சம் கோருபவர்களுக்கு உதவ ஐரோப்பாவில் உள்ள அனைத்து கத்தோலிக்கர்களும் மனம் உவந்து முன்வர வேண்டும் என்று போப் பிரான்சிஸ் இன்று கோரியுள்ளார். இதுகுறித்த ஒரு பிபிசியின் செய்தி குறிப்பு தமிழில் தருகின்றார் பிரதீபன் புனிதசீலன்.
சிரியா உட்பட நாடுகளிலிருந்து மேற்கு ஐரோப்பாவில் குடியேறும் நோக்கில் வரும் குடியேறிகள் அனைவருக்கும் ஐரோப்பா முழுவதும் உள்ள ரோமன் கத்தோலிக்கர்கள் உதவ வேண்டுமென கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். வத்திக்கானில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் புனித பயணம் வந்துள்ளோர் மத்தியில் பேசிய போப் பிரான்சிஸ் அகதிகளுக்கு தங்கள் ஆதரவை காட்டுமாறு மக்களுக்கு அழைப்பு
விடுத்துள்ளார். di decine di migliaia di profughi che fuggono dalla morte
யுத்தம் மற்றும் பசி காரணமாக மரணத்திலிருந்து தப்பித்து சோகத்தை எதிர்கொண்டு நல்லதொரு வாழ்க்கைக்காக நடுத்தருவில் நிற்கும் லட்சக்கணக்கான அகதிகளுக்கு ஒத்துழைப்பும் ஆதரவும் வழங்குமாறு தேவை செய்தி எம்மை அழைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக சிறியவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் இந்த ஆதரவு மிகவும் தேவையானதும் அளிக்கப்பட வேண்டியதுமாகும்.
என மக்களை கேட்டுக்கொண்ட போப் பிரான்சிஸ் அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையினரிடமும் தனது வேண்டுகோளை
வலியுறுத்தியுள்ளார்.
ஐரோப்பாவில் இருக்கின்ற திருச்சபைகள், மத சமூகங்கள், மடங்கள் மற்றும் சரணாலயங்கள் அனைத்தும் தேவ செய்தியின் உண்மையான கருத்தை உணர்ந்து அதை அகதிகளாக வருபவர்களிடம் காண்பித்து அவர்களுக்கு உதவ வேண்டும். அவ்வகையில் ஒவ்வொரு தேவாலயமும் குறைந்தது ஒரு அகதி குடும்பத்தையாவது பொறுப்பேற்க வேண்டும். அந்த வகையில் நாங்களும் வத்திக்கானில் இருக்கின்ற 2 திருச்சபைகளில் எதிர்வரும் நாட்களில் இவர்களில் 2 குடும்பங்களை
ஏற்றுக்கொள்வோம்
என்றார் போப் பிரான்சிஸ். இதனிடையே ஆஸ்திரிய ஹங்கேரி எல்லையில் பல நாட்களாக தவித்துக் கொண்டிருந்த குடியேறிகளை அழைத்துச் செல்லவன ஆஸ்திரிய அதிகாரிகள் 2வது நாளாக இன்றும் பேருந்துகளை எல்லைப்பகுதிக்கு அனுப்பி வருகின்றனர். அங்கிருந்து பேருந்துகளில் அழைத்து வரப்படும் குடியேறிகள் ஆஸ்திரிய வரவேற்பு நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றனர். இதேவேளை மேலும் 100,000+ பூடாபெஸ்டிலிருந்து ரயில் மூலம் ஆஸ்திரியா வந்தடைகின்றனர். நேற்று சனிக்கிழமை 10,000 பேர் வரை ஆஸ்திரியாவை வந்தடைந்துள்ளதாகவும் பின்னர் அங்கிருந்து அநேகமானோர் ஜெர்மனி செல்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் அகதி தஞ்சம் கோருபவர்களுக்கு உதவ ஐரோப்பாவில் உள்ள அனைத்து கத்தோலிக்கர்களும் முன்வர வேண்டும் என்று இன்று வத்திக்கானில் போப் பிரான்சிஸ் கோரியது குறித்த செய்தி குறிப்பு பிபிசியின் தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை திங்கட்கிழமை போல ஒவ்வொரு திங்கட்கிழமையும் விளையாட்டரங்கமும் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமையும் அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியிலும் நீங்கள் கேட்கலாம். அதாவது நேயர்கள் நினைவிற்காக மீண்டும் வாரந்தோறும் திங்கட்கிழமை விளையாட்டரங்கம், செவ்வாய்க்கிழமை அனைவருக்கும் அறிவியல் என்கின்ற தகவலோடு இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.